அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் சங்கீதா ராஜன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். தென்னாப்பிரிக்காவில் இந்த மாதம் குறைந்தது 7 பேர் பலியாக காரணமாயிருந்த குடியேறிகளுக்கு எதிரான கலவரம் இடம்பெற்ற பகுதிகளில் படையினரை தென்னாப்பிரிக்க அரசு அதிகாரிகள் நிலைநிறுத்தியுள்ளனர். யோஹான்ஸ்பர்க்கில் உள்ள கொந்தளிப்பான அலெக்சாண்ட்ரா நகரியம் உட்பட ஹவுடிங் மற்றும் ஹுவாசுலு நட்டால் மாகாணங்களின் பகுதிகளில் ராணுவத்தினர் இன்று இரவு முதல் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். படையினரின் உதவியினை போலீசார் கோரியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்.
எகிப்திய முன்னாள் அதிபர் முகமது மோர்சிக்கு 20 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தான் ஆட்சியில் இருந்தபோது 2012 எதிர்கட்சி ஆர்ப்பாட்டக்காரர்களை கொல்வதற்காக முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் ஆதரவாளர்களை தூண்டிவிட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இதே குற்றச்சாட்டின் பேரில் குற்றங்காணப்பட்ட டஜன் கணக்கானவர்களில் இவரும் ஒருவர். 2013 ராணுவத்தால் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட அதிபர் மோர்சிக்கு எதிரான பல வழக்குகளில் முதல் தீர்ப்பு இந்த வழக்கில்தான் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
மத்திய தரைக்கடலை கடந்து ஐரோப்பாவினை அடைய முயற்சித்த குடியேறிகளில் இந்த வருடத்தில் இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை கடந்த வருடத்தில் இதே காலப்பகுதியில் இதே மாதிரியாக பலியானவர்களின் எண்ணிக்கையை விட 30 மடங்காக உள்ளதாக ஐநாவின் சர்வதேச குடியேறிகளுக்கான நிறுவனமான IOM தெரிவித்துள்ளது. இந்த வருட ஆரம்பம் முதல் 1750 பேர் கடலில் மூழ்கி பலியாகியுள்ளதாக நம்பப்படுவதாக மேலும் தெரிவித்த IOM, இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த வருட இறுதியில் இந்த தொகை 30,000 என தெரிவித்துள்ளது.
நூற்றுக்கணக்கான குடியேறிகள் பயணித்த கப்பல் ஒன்று லிபியாவுக்கு அருகில் ஞாயிறன்று மத்திய தரைக்கடலில் மூழ்கிய போது அதிலிருந்த பலர் கப்பலின் அடித்தளத்திலிருந்து வெளியேற முடியாமல் அடைப்பட்டு மூழ்கி இறந்தனர் என இத்தாலிய வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். கப்பலின் துனிஷிய கேப்டன் முகமது அலி மாலிக்கின் மீது பொறுப்பற்ற முறையில் பலர் உயிரிழக்க காரணமாய் இருந்ததாகவும் சட்டவிரோதமான முறையில் குடியேறிகள் பயணிக்க உதவியதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கப்பலின் அடித்தளத்தில் அடைபட்டு கிடந்தவர்களில் பெண்களும் குழந்தைகளும் அடங்குவர்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
உலகளவில் இப்போது தென்கிழக்காசிய பகுதியே கடற்கொள்ளையர்கள் கூடுதலாக நடமாடும் இடமாக உள்ளது என சர்வதேச கடற்சார் பாதுகாப்பு அமைப்பு கூறியுள்ளது. அந்த நாட்டு கடற்பரப்புகளில் சராசரியாக 2 வாரங்களுக்கு ஒரு முறை ஒரு எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக கடற்கொள்ளையர்களால் நடத்தப்படும் தாக்குதல்கள் சீராக குறைந்திருந்தாலும் இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் அது 10% உயர்ந்துள்ளது என்று அந்த அமைப்பின் காலாண்டு அறிக்கை கூறுகிறது.
2nd World War ஆஷ்விட்ஸ் வதை முகாமில் பல லட்சக்கணக்கான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த முகாமின் நாட்சி பாதுகாவலர் ஒருவர் ஜெர்மனியில் விசாரணைக்கு உள்ளாகியிருக்கிறார். ஆஸ்கர் குரோனிங் என்ற இவர் தனக்கு இந்த சம்பவத்தில் தார்மீக பொறுப்பு இருந்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த முகாமில் சுமார் 300,000 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தானும் உடந்தை என்ற குற்றச்சாட்டின் பேரில் தண்டிக்கப்பட வேண்டுமா என்பதை நீதிமன்றத்தின் முடிவுக்கே விட்டுவிடுவதாக அவர் கூறினார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
அகதி தஞ்சம் கோரி ஆஸ்திரேலியா நோக்கி குடியேறிகளுடன் வரும் படகுகளை அகதிகளுடன் திருப்பி அனுப்பும் ஆஸ்திரேலியாவின் சர்ச்சைக்குரிய கொள்கைகளை பின்பற்றுமாறு ஆஸ்திரேலிய பிரதமர் ஜானி அபாட் ஐரோப்பிய தலைவர்களை வலியுறுத்தியுள்ளார்.
ஜப்பானிய ரயில் ஒன்று அதிவேகமாக ஓடுவதில் முன்னர் இருந்த சாதனையை முறியடித்து புதிய உலக சாதனை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது. ஃபூஜி மலைப்பகுதிக்கு அருகே நடைபெற்ற சோதனை ஓட்டத்தில் இந்த ரயில் மணிக்கு 603 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி புதிய சாதனையை படைத்துள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.